குருத்தோலை ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, குருத்தோலை ஞாயிறு, புனித வாரம், இளையோர் உலக நாள் என்ற மூன்று கருத்துக்களை சுற்றி நம் சிந்தனைகள் இன்று வலம் வருகின்றன. குருத்தோலை ஞாயிறு என்றதும் ஒரு வரலாற்று பதிவு என் நினைவுக்கு வருகின்றது. அந்த வரலாற்று பதிவின் தலைப்பு த பாம் சண்டே டொர்னேடோ 1920, அதாவது குருத்தோலை ஞாயிறு சூறாவளி 1920. அவ்வாண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜார்ஜியா, ஒஹாயோ, இந்தியானா மாநிலங்களில் குருத்தோலை ஞாயிறன்று வீசிய 37 சூறாவளிகளை பற்றிய செய்தி அது. அன்பு இதயங்களே, மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சூறாவளிகள் ஏற்படுவது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் வானிலை அறிக்கைகளில் வரும் ஒரு செய்திதான். இதே மாதங்களில்தான் தவக்காலத்தின் இறுதி நாட்களும் இடம்பெறுகின்றன. குருத்தோலை ஞாயிறு, சூறாவளி, இவை இரண்டையும் இணைத்து நம் சிந்தனைகளை ஆரம்பிப்போம்.
சூறாவளி என்ன செய்யும்? சுற்றி அடிக்கும், எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டிப் போடும். இந்த கோணத்தில் பார்க்கும்போது முதல் குருத்தோலை ஞாயிறு நிகழ்வுகள் எருசலேமில் பல விடயங்களை தலைகீழாக புரட்டி போட்டன என்பதை உணரலாம். இயேசு எருசலேமில் நுழைந்தபோது யாருடைய தூண்டுதலுமின்றி மக்கள் தாங்களாகவே கூடி வந்து அவரை வரவேற்றனர். திருவிழா நாட்களில் எருசலேமில் தானாகவே உருவாகும் மக்கள் கூட்டங்கள் மத தலைவர்களுக்கும் ரோமைய அரசுக்கும் அச்சத்தை உருவாக்கின. இயேசுவை சுற்றி உருவான இந்த கூட்டத்தைக் கண்டு அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டது.
இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்தே யூத மதத் தலைவர்களின் அதிகார வாழ்வு ஆட்டம் கண்டது. இந்த தலைகீழ் மாற்றங்களின் சிகரமாக எருசலேம் நகரில் இயேசு ஊர்வலமாக வந்தார். அதைத் தொடர்ந்து மத குருக்களின் அரணாக இருந்த எருசலேம் கோவிலில் அவர் நுழைந்து அங்கு குப்பையாய் குவிந்திருந்த அவலங்களை சாட்டையை சுழற்றி சுத்தப்படுத்தினார். எனவே அன்புள்ளங்களே, முதல் குருத்தோலை ஞாயிறு அதிகார அமைப்புகளை பல வழிகளிலும் புரட்டி போட்ட ஒரு சூறாவளிதானே.
அன்பு நெஞ்சங்களே, இரண்டாவது நமது சிந்தனைகளில் வலம் வரும் கருத்து புனித வாரம். குருத்தோலை ஞாயிறு முதல் உயிர்ப்பு விழா வரை உள்ள இந்த 7 நாட்களையும் தாய் திரு அவை புனித வாரம் என்று அழைக்கின்றது. வருடத்தின் 52 வாரங்களில் இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்க வேண்டும்? இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த இறுதி நாட்கள் இவை என்பதாலும், நம் மீட்பு வரலாற்றின் உச்சகட்ட நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நிகழ்ந்ததாலும் இதை புனித வாரம் என்று அழைக்கின்றோம். அந்த இறுதி நாட்களில் நடந்தவற்றில் புனிதம் எதுவும் வெளிப்படையாக தெரியவில்லையே. ஒரு நண்பர் காட்டிக் கொடுத்தார், மற்றொரு நண்பர் மறுதளித்தார், ஏனைய நண்பர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். மனசாட்சி விலை போனதால் பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டன. இயேசு என்ற இளைஞன் நல்லவர், குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தவறாக தீர்ப்பு சொல்லப்பட்டது. இறுதியில் அந்த இளைஞனை அடித்து கிழித்து ஒரு கந்தல் துணி போல் சிலுவையில் தொங்கவிட்டனர்.
அன்பு இதயங்களே, இங்கே நாம் பட்டியலிட்ட நிகழ்வுகளில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? புனிதம் என்பதற்கே வேறொரு இலக்கணம் எழுத வேண்டியுள்ளதே. ஆம் அன்புள்ளங்களே, வேறொரு இலக்கணம்தான் எழுதப்பட்டது. கடவுள் என்ற மறை உண்மைக்கே மாற்று இலக்கணம் தந்தவர் இயேசு. கடவுள் துன்பப்படக்கூடியவர்தான். அதுவும் அன்புக்காக எத்தகைய துன்பமாயினும், எவ்வளவு துன்பமாயினும் மனமுவந்து ஏற்பவரே நம் கடவுள் என்று கடவுளைப் பற்றி வித்தியாசமான ஒரு இலக்கணத்தை இயேசு அந்த சிலுவையில் சொன்னார். வெளிப்படையாக தெரியாத இந்த புனிதத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். புனித வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பல உள்ளன. கற்றுக்கொள்ள செல்வோம் கல்வாரிக்கு.
அன்பு இதயங்களே, கல்வாரி என்றதும் நம் சிந்தனைகளில் செதுக்கப்படும் ஓர் அடையாளம் சிலுவை. ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதை கருவிகளிலேயே மிகவும் கொடூரமானது சிலுவை. பெரும் பாதகம் செய்த குற்றவாளிகளை நிர்வாணமாக்கி அவர் உள்ளங்களை அவமானத்தால் நொறுக்கி உயிர்களை பறிக்கும் கொலை கருவிதான் சிலுவை. அந்த அவமான சின்னத்தை, அந்த கொலை கருவியை இன்று நாம் கோவில் கோபுரங்களிலும் பீடங்களிலும் வைத்து வணங்குகின்றோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் இயேசு. சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் உருவம் கோடான கோடி மக்களின் வாழ்வில் சூறாவளியை உருவாக்கி முற்றிலும் புரட்டி போட்டுள்ளது, மீட்பை கொணர்ந்துள்ளது, புனிதத்திற்கு புது இலக்கணம் வகுத்துள்ளது.
அன்பு இதயங்களே, சிலுவையில் அறையுண்ட இயேசு ஒருவர் வாழ்வில் உருவாக்கும் மாற்றங்களை பற்றி வில்லியம் பாஷ் என்ற அருள்பணியாளர் எழுதிய ஒரு கதை இது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்த ஒரு ஆயரை பற்றிய கதை. இந்த ஆயர் சிறந்த மறைவுரையாளர். இறைவனை நம்பாதவர்கள், திரு அவையை வெறுத்து பழிப்பவர்கள் ஆகியோரை தேடிச் சென்று அவர்களிடம் பேசி வந்தார் இந்த ஆயர். அவர்களிடம் அடிக்கடி ஒரு நிகழ்வை எடுத்துச் சொல்வது இவரது வழக்கம். பாரிஸ் மாநகரில் புகழ்பெற்ற நோத்ருதாம் பேராலயத்தின் வாசலில் ஒவ்வொரு ஞாயிறன்றும் இளைஞன் ஒருவர் நின்று கொண்டு ஞாயிறு திருப்பலிக்குச் செல்லும் அனைவரையும் முட்டாள்கள் என்று உரத்த குரலில் கேலி செய்து வந்தார். கோவிலுக்கு செல்பவர்கள் அவரை கண்டு பயந்து ஒதுங்கிச் சென்றனர். ஒவ்வொரு வாரமும் இந்த இளைஞனின் ஆர்ப்பாட்டம் கூடி வந்தது. ஒருமுறை ஞாயிறு திருப்பலிக்கு முன் பங்கு தந்தை பேராலய வாசலுக்குச் சென்றார். அவரை கண்டதும் இளைஞனின் கேலிச் சிரிப்பு உச்ச நிலையை அடைந்தது. இளைஞனின் கேலிகளையெல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்ட அந்த பங்கு தந்தை அவரிடம்,
"நான் இப்போது உனக்கு விடுக்கும் சவாலை உன்னால் நிறைவேற்ற முடியாது. உனக்கு அவ்வளவு தூரம் வீரமில்லை"
என்று கூறினார். இதை கேட்டதும் இளைஞனின் கோபமும் கேலியும் கட்டுக்கடங்காமல் சென்றன.
"முட்டாள் சாமியாரே, எனக்கே சவால் விடுகின்றாயா? சொல், எதுவாயினும் செய்து காட்டுகின்றேன்"
என்று அனைவரும் கேட்கும்படி கத்தினார் அந்த இளைஞர். பங்கு தந்தை அமைதியாக தொடர்ந்தார்,
"கோவிலுக்குள் வா. பீடத்திற்கு முன் நின்று சிலுவையில் இருக்கும் இயேசுவை உற்றுப்பார். பின்னர் உன்னால் முடிந்த அளவு உரத்த குரலில், 'கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார். ஆனால் அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலையில்லை' என்று நீ கத்த வேண்டும். உன்னால் முடியுமா?"
என்று பங்கு தந்தை சவால் விடுத்தார். அந்த சவாலை துச்சமாக மதித்த அந்த இளைஞன் பீடத்தை நெருங்கினார். பின்னர் உரத்த குரலில்,
"கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார். ஆனால் அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலையில்லை"
என்று கத்தினார். பங்கு குரு அவரிடம்,
"நன்றாக கத்தினாய், இன்னொரு முறை கத்து"
என்றார். இரண்டாவது முறையும் இளைஞன் கத்தினார். ஆனால் இம்முறை அவரது குரலில் கொஞ்சம் தடுமாற்றம் தெரிந்தது. பின்னர் பங்கு தந்தை இளைஞனிடம்,
"தயவு செய்து இறுதியாக ஒருமுறை மட்டும் கோவிலில் உள்ள அனைவரும் கேட்கும்படி கத்திவிட்டு பின்னர் நீ போகலாம்"
என்று கூறினார். இம்முறை இளைஞன் சிலுவையை உற்று பார்த்தார். அவர் கத்த முற்பட்ட போது வார்த்தைகள் வரவில்லை. சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவை அவரால் தொடர்ந்து பார்க்கவும் முடியவில்லை. கண்களை தாழ்த்தினார். கண்ணீர் வழிந்தோடியது. இந்த நிகழ்வை விவரித்து கூறிய ஆயர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தபின் தொடர்ந்தார்,
"அந்த இளைஞன் நான் தான். கடவுள் எனக்கு தேவையில்லை என்று வாழ்ந்தவன் நான். ஆனால் கடவுள் எனக்கு தேவை என்பதை சிலுவையில் தொங்கிய இயேசு எனக்கு உணர்த்தினார். அது மட்டுமல்ல, நான் கடவுளுக்கு தேவை என்பதையும் அவர் எனக்கு புரிய வைத்தார்"
என்று கூறினார் அந்த ஆயர். அன்பு இதயங்களே, சிலுவையில் அறையுண்ட இயேசுவை இந்த புனித வாரம் முழுவதும் அடிக்கடி சந்திக்கவும் சிந்திக்கவும் இருக்கின்றோம். நமக்குள் என்னென்ன மாற்றங்கள் உருவாகப் போகின்றன? அந்த இளைஞனை ஆட்கொண்டு அவர் வாழ்வை மாற்றிய இறைவன் இன்றைய உலகில் வாழும் இளையோரின் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்க மனதார மன்றாடுவோம்.
சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்?
சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன்.
என தருமை அன்புள்ளங்களே, சிலுவையில் அறையுண்ட இயேசுவையும் இளையோரையும் இணைத்து சிந்திக்கும் போது இன்றைய மூன்றாவது கருத்து மனதில் எழுகின்றது. அதுதான் உலக இளையோர் நாள். ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறன்று தாய் திரு அவை உலக இளையோர் நாளை கொண்டாடுகின்றது. இளையோரை குறித்து உலகம் கொண்டிருக்கும் முற்சார்பு எண்ணங்கள் இளையோர் உலக நாள் முதல் முறை வத்திக்கானில் கொண்டாடப்பட்ட போதே உடைத்து எரியப்பட்டன. 1984ஆம் ஆண்டு குருத்தோலை ஞாயிறன்று இளையோரை ரோம் நகருக்கு வரும்படி புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் அழைத்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று வருகை தரும் இளையோரின் எண்ணிக்கை 60,000 இருக்கும் என்று திரு அவை தலைவர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அன்று ஒரு சூறாவளி ரோம் நகரில் நுழைந்து தலைவர்களின் எதிர்பார்ப்பையெல்லாம் தலைகீழாக புரட்டி போட்டது. ஆம் அன்புள்ளங்களே, அன்று ரோம் நகரில் 60,000 அல்ல, 300,000 அதிகமான இளையோர் கூடி வந்திருந்தனர். அங்கு கூடியிருந்த இளையோரைக் கண்டு புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் கூறிய அற்புதமான வார்த்தைகள் உலக இளையோர் நாள் என்ற எண்ணத்திற்கு வித்திட்டன.
1,000,000 இளையோர் இவ்வளவு ஆர்வமாக கூடி வந்து அர்த்தமுள்ள முறையில் இந்நாளை சிறப்பித்தது உண்மையிலேயே வியப்பிற்குரியது. ஆன்மீக உணர்வுகளையும் உயர்ந்த கொள்கைகளையும் இளையோர் இழந்துவிட்டனர் என்று இப்போது யாரால் சொல்ல முடியும்? அவர்களை நம்புவது வீண் என்று இனி யாராலும் சொல்ல முடியுமா
என்று புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் இளையோருக்கு நற்சான்றிதழ் வழங்கியதை அந்த இளையோர் ஆரவாரமாக வரவேற்றனர். அன்று கொண்டாடப்பட்ட குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிற்கு பின்னர் திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் ஓர் அற்புதமான அடையாளச் செயலை செய்தார். 1983 கொண்டாடப்பட்ட மீட்பின் புனித ஆண்டுக்கென புனித பேதுரு பசிலிக்காவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிலுவையை இளையோர் கரங்களில் திருத்தந்தை அவர்கள் ஒப்படைத்தார்.
அன்பு நெஞ்சங்களே, கடந்த 30 மேலாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த இளையோர் நாளின் மையமாக அமையும் ஓர் அடையாளம் சிலுவை. துன்பங்களை கண்டால் பயந்து விலகி இன்பத்தை மட்டுமே தேடிச் செல்பவர் இளையோர் என்ற தவறான கண்ணோட்டத்தை மாற்றியமைக்கும் வண்ணம் உலக இளையோர் நாள் நிகழ்வுகளின் மைய அடையாளமாக விளங்குவது அவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சுமந்து செல்லும் சிலுவை. பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற உலக இளையோர் நாள் நிகழ்வுகளில் இளையோர் சுமந்து சென்றுள்ள சிலுவை இவ்வாண்டு போலந்து நாட்டின் கிராக்கோவ் நகரில் நடைபெறும் உலக இளையோர் நாள் நிகழ்வுகளின் மையமாக மீண்டும் அமையும்.
அன்பு இதயங்களே, இரக்கத்தின் யூபிலி ஆண்டின் ஒரு சிகர நிகழ்வாக வரும் ஜூலை மாதம் போலந்து நாட்டில் சிறப்பிக்கப்படும் உலக இளையோர் நாளின் மைய கருத்து இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இளையோர் உள்ளங்களில் உருவாகும் இரக்கம் ஒரு சூறாவளியாக இவ்வுலகில் நுழைந்து இங்கு வளர்ந்துள்ள வெறுப்பு மரங்களை வேரோடு சாய்க்கவும் நட்பு மரங்களை நட்டு வைக்கவும் வேண்டுமென்று நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம்.
பிறருக்கு உதவி செய்த இயேசுவின் கரங்களை பார், ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார், அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார், அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணை நுருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.